الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الله ولتلينكم وغلكم إلا مؤمنكم مسلمكم இம்மை மறுமையின் மகிழ்ச்சியான இறை பொருத்தத்திற்குரிய நல்ல வாழ்க்கையை துஆ கேட்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா அவருடைய அருளால் என்றுமே நன்மைகள் செய்யக்கூடிய, நன்மைகளை நாடக்கூடிய, நன்மைகளின் பக்கம் விரையக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு உங்களுக்கு தெரியலாம், இன்பமும் மகிழ்ச்சியும் உங்கள் குணத்திலே. சரி, இந்த தலைப்புக்கு ஏன் அவசியம், இந்த தலைப்பின் செய்திகளை தெரிந்து கொள்வதால் நமக்கு என்ன நன்மை? சகோதரர்களே, இன்று மனிதன் பெரும்பாலும் செல்வத்தை மட்டுமே தன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் லட்சியமாக, மகிழ்ச்சியின் ஒரு வழியாக அவன் புரிந்து வைத்திருக்கிறான், விளங்கி வைத்திருக்கிறான். அதாவது காசு இருந்தா இன்பமா இருக்கலாம், பணம் இருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று பெரும்பாலானவர்கள் காசை மட்டுமே குறிக்கோளாக வைத்து வாழுகிறார்கள். அதிலே மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், வாழ்க்கையின் இன்பத்தை தேடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை, நல்ல பாதையை அனைத்து விஷயங்களிலும் அவனுக்கு காட்டுகிறது என்றால், மனிதன் எதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க தயாராக இருக்கிறானோ, எதற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை, ஒரு தியாகத்தை அவன் செய்ய தயாராக இருக்கிறானோ, அதை மார்க்கம் அவனுக்கு மிக இலகுவாக, மிக சௌகரியமாக, அதாவது ஃப்ரீயாக, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், காசு பணமே செலவழிக்காம மார்க்கம் கொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் மனிதன் வாங்க தயாராக இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? மனிதன் கவனித்து கேளுங்கள். ஒன்று, பணம், காசு, செல்வம், இதில்தான் வாழ்க்கையின் இன்பம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று அதை அடைய தேடுகிறான், அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறான், அதற்காக எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறான். சில ஊர்ல போய் சூப்பு தான் குடிக்க முடியும், வேற எதுவுமே குடிக்க முடியாது, அங்கேயும் போறதுக்கு தயார். சில ஊர்ல போனா மிகப்பெரிய, அதாவது தியாகங்கள் செய்தாக வேண்டும், தங்குற இடம் சரியா இருக்காது, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்காது, தூங்குறதுக்கு சரியா இடம் கிடைக்காது, சரியான முறையில எதுவுமே தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே முடியாது, அப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி அங்கு போறதுக்கு தயார். இதுக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி, ஹலாலான முறையிலே தேடுவது தவறு என்று இங்கே சொல்லவில்லை. ஹலாலான தேடலை, ஹலாலான ரிஸ்கை இங்கே நாம் குறிப்பிடவில்லை. பொதுவாக மக்கள் காசுதான் வாழ்க்கையில லட்சியம், பணம் தான் வாழ்க்கையிலே குறிக்கோள் என்று, எந்த விதத்தில் சம்பாதித்தால் என்ன என்று ஹலால் ஹராமை பார்க்காமல், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பிலே நீங்கள் பார்க்கலாம், வறுமையின் அடையாளங்களிலே இறுதி காலத்திலே இப்படியும் சில மக்கள் வருவார்கள், இப்படி ஒரு காலம் வரும், திட்டமாக கண்டிப்பாக வந்தே தீரும். செல்வத்தை எப்படி அவன் சேகரிக்கிறான் என்பதை பற்றி ஒரு பொருட்டே அவனுக்கு இருக்காது. ஹலாலில் இருந்து வந்தால் என்ன, ஹராமில் இருந்து வந்தால் என்ன, காசு வர வேண்டும், பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற வேட்கை, என்ற தேடல், என்ற வெறி மட்டும் அவனிடத்திலே இருக்கும். இப்ப கவனித்து கேளுங்க. ஒன்று, காசுக்காக பணத்துக்காக எதையும் இழக்க தயாரானா? தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சுகம், தனது சொந்த ஊர், சொந்த பந்தங்கள், இவற்றையெல்லாம் காசு பணத்திற்காக விட தயாரானார். சரியா? ஒன்று. இரண்டாவது, பிறகு இந்த சம்பாதித்த காசை பணத்தை தனது வாழ்க்கையின் இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராகி விடுகிறார். சரியா? இப்படி இப்ப பல பேரை பார்த்தீர்கள் என்றால், இந்த பள்ளிக்கூட லீவ்ல சுற்றுலா போகணும். எதுக்கு இந்த சுற்றுலா போகணும்? இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எத்தனை லட்சம் செலவு செய்யவும் தயார். ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறார், ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்யறார். எதற்கு? மகிழ்ச்சியா சாப்பிடுவோம், இன்பமா சாப்பிடுவோம். இப்படி எந்த ஒரு செல்வத்தை அதில்தான் இன்பம் இருக்கிறது என்று தேடினானோ, பிறகு அந்த செல்வத்தை இன்பத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி செலவழிக்க தயாராகி விடுகிறான். எப்படி சுற்றி வருகிறான் பாருங்கள் மனிதன். பிறகு அந்த செல்வத்திலே குறைவு ஏற்படும் போது, பிறகு மகிழ்ச்சிக்காக, செல்வம் செல்வத்துக்காக மகிழ்ச்சி என்று வாழ்க்கையில் இப்படியே சுற்றிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறான். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று, ஒரு தங்க வயல் இருந்தால் இரண்டு வயலை தேடுவான், இரண்டு இருந்தால் மூன்றை தேடுவான், மண்ணை தவிர அவனது வாயையும் வயிறையும் எதுவும் நிரப்பாது. கடைசியில கபருக்கு அவன் சென்றதற்கு பிறகுதான், கபரு குழியிலே அவன் புதைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய ஆசை அடங்கும். சரியா? இப்ப நம்ம என்ன இங்க பார்க்க போறோம்? இது அல்லாஹ்வை மறுமையை நம்பாத மக்களுடைய ஒரு திட்டமாக, ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை, அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுவை ஐந்து நேரமும் நிற்பதை கொண்டு, குனிவதை கொண்டு, சுஜூதை கொண்டு, சலா தொழுகையை கொண்டு, குர்ஆன் ஓதுவதை கொண்டு, இறை நினைவை கொண்டு, சதகாவை கொண்டு, ஜகாத்தை கொண்டு, நோன்பை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் வாழ்க்கையின் இன்பத்தை மகிழ்ச்சியை செல்வத்திலே தேடமாட்டான். அவன் செல்வத்தை தேடுவது ஒன்று இபாதத்திலே, இன்னொன்று அவனுடைய அஹ்லாக், அவனுடைய நற்பண்புகளிலே. புரிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம் வாழ்க்கையின் இன்பத்தை மகிழ்ச்சியை எதிலே தேடுவார்? எதிலே தேடுவார்? இபாதத்திலே தேடுவார், அவருடைய அஹ்லாக்கிலே தேடுவார். இன்று நாம் பார்க்க போவது எப்படி நமது இன்பத்தை மகிழ்ச்சியை நமக்குள்ளிருந்து, நம்மிலிருந்து, நம்மிடமிருந்து, நமக்குள்ளேயே தேடுவது. அதாவது அஹ்லாக். சொல்லுங்கள், அஹ்லாக் நம்முடைய பண்புகள். எந்த பண்புகளை நீங்கள் உங்களுக்குள் கொண்டு வந்து விட்டால், இன்ஷா அல்லாஹ் இந்த துன்யாவிலே உங்களை விட மகிழ்ச்சி உடையவர்கள் யாரும் இருக்க மாட்டார் இன்ஷா அல்லாஹ். அந்த மகிழ்ச்சி ஒரு டெம்பரரி, தற்காலிக மகிழ்ச்சியாக இருக்காது. அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளத்திலே போடப்படக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி காலத்தால் அழியக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்காது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகிற ஒரு நன்மையான, பெருமையற்ற, பணிவுடைய, அன்பான, வெறுப்பற்ற, ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியிலும் இரண்டு விதம் இருக்கிறது, இன்பத்திலும் இரண்டு விதம் இருக்கிறது. புரிகிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், குர்ஆனை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். எப்படி? ஃபபிதாலிக்க ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? குர்ஆனை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள். குர்ஆனை கொண்டு மகிழ்ச்சி அடைவது மக்கள் சேகரிக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைவதை விட மிகச்சிறந்தது. ஏன்? செல்வத்தை நீ பாதுகாக்க வேண்டும், குர்ஆன் உன்னை பாதுகாக்கும். செல்வம் அழிந்துவிடும், குர்ஆன் அழியாது, உன்னோடு கபருக்கு வரும். நாளை மறுமையிலே உனக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரசு செய்யும். நீ அல்லாஹ் உன்னை மன்னிக்காத வரை அல்லாஹ்வை விடாது. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்கு கண்ணியத்தை கொடுக்கும், இந்த உலகத்து உனக்கு கண்ணியத்தை கொடுக்கும். மக்கள் நீ ஓதுவதை கேட்க விரும்புவார்கள், உனக்கு பின்னால் தொழுவதை விரும்புவார்கள், உன்னிடமிருந்து குர்ஆனை படிப்பதை விரும்புவார்கள். எப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். வந்த மக்காவுடைய அமீர் அவரும் ஹஜ்ஜுக்கு உமரோட ஹஜ் செய்வதற்காக வந்துவிட்டார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மக்காவிலே யாரை உங்களுக்கு நாயகமாக உங்களுக்கு அடுத்தவராக வைத்துவிட்டு வந்தீர் என்று கேட்டபோது ஒரு அடிமையின் பெயரை சொல்கிறார்கள். சொல்கிறார்கள் அடிமையா, அடிமையை நீங்கள் உங்களுக்கு அடுத்த அமீராக வைத்துவிட்டு வந்தீரா? அப்போது அந்த அமீர் சொல்கிறார், உமரே, அவர் அழகிய முறையில் குர்ஆன் ஓதக்கூடியவர், குர்ஆனை கற்றுக்கொண்டவர், குர்ஆனை கற்றறிந்த அறிஞர் என்று சொல்கிறார். அல்லாஹ் அக்பர். உமர் அவர்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக சொன்னார்கள், ஆம் இப்படித்தான், அல்லாஹ் குர்ஆனை கொண்டு சிலரை உயர்த்துகிறான், குர்ஆனை கொண்டு சிலரை தாழ்த்துகிறான். யார் இந்த குர்ஆனை அணைத்துக் கொண்டார்களோ, கற்றார்களோ, கற்பிக்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிறான். யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ, அலட்சியம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான். இப்ப நாம் என்ன சொல்ல போகிறோம்? அல்லாஹுடைய வேதத்திலே பார்க்கும் போது, நபியுடைய சுன்னாவிலே பார்க்கும் போது, நாம் நமது மகிழ்ச்சியை வேறு எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய பண்புகளுக்குள்ளேயே அவற்றை தேடலாம். நமது இன்பத்தை, நமது மகிழ்ச்சியை நம்முடைய அஹ்லாக்கிலேயே நாம் உருவாக்கி விடலாம். இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னிடம் ஒரு பெரும் கோட்டை கட்டுவதற்குண்டான சாதனங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு அவன் ஒரு சிறிய குடிசை வீட்டை கூட கட்டுவது கிடையாது. மற்றவர்களிடத்திலே மழையிலே கரையக்கூடிய, ஒரு காற்றடித்தால் விழுந்துவிடக்கூடிய அற்பமான பலவீனமான சிலந்தி வீட்டை கொண்டு ஒரு வீடு இருக்கிறது, அதை பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இப்படி தன்னிடத்திலே பெரிய கோட்டை கட்டுவதற்குரிய சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு ஒரு சின்ன வீட்டை கூட அவன் கட்டிக் கொள்வது கிடையாது. மற்றவர்களிடத்திலே மழை பொழிந்தால் கரைந்து விடக்கூடிய, ஒரு காற்றடித்தால் விழுந்து விடக்கூடிய அளவுக்குண்டான பலவீனமான ஒரு வீட்டை பார்த்து அது நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் மூமின்களிலே பலர், முஸ்லிம்களிலே பலர், அறியாமையின் காரணமாக. காபிர்களிடத்திலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன? அந்த மகிழ்ச்சி அற்பமான மகிழ்ச்சி, தற்காலிகமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கவலையை ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி. அந்த இன்பம் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்பம். அந்த சந்தோஷத்திற்கு பிறகு கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் சோதனைகளும் மறைந்திருக்கும். ஆனால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய நபிக்கு அவருடைய புத்தகத்திலே எவ்வளவு அழகாக சொல்கிறார், நபியே, وَلَا يَغُرَّنَّكَ تَقَلُّبُ الَّذِينَ كَفَرُوا فِي الْبِلَادِ. காபிர்களுடைய அந்த செல்வம், அந்த பயணம், அந்த இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக தோன்றுவது உங்களை மயக்கிவிட வேண்டாம். وَلَا تَمُدَّنَّ عَيْنَيْكَ إِلَّا مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِّنْهُمْ. அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற வகை வகையான செல்வங்கள், அவற்றின் பக்கம் நபியே உங்களது பார்வைகளை திருப்பிவிட வேண்டாம், பார்த்துட கூட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கல்புல ஆசைப்படுறது, அதை தேடி ஓடுவது. அப்ப நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், முன்பு நாம் சொன்னோம் அதற்கு தான் இங்கே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி உள்ளே செல்ல நாம் நினைக்கிறோம். என்ன? நம்மிடத்தில் இருக்கிறது என்ன இருக்கிறது? கோட்டை கட்டுவதற்குண்டான சாதனங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு ஒரு வீட்டை கூட கட்டுவதற்கு முயற்சிப்பது கிடையாது. அவர்களிடத்தில் இருக்கிற அந்த பலவீனமான, மழை பெய்தால் கரைந்து விடக்கூடிய, காற்றடித்தால் விழுந்து விடக்கூடிய அந்த அற்ப இன்பம், அந்த சொற்ப இன்பம், நிலையற்ற நிரந்தரமற்ற, எதற்கு பின்னால் கவலைகளும் துக்கங்களும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் மறைந்திருக்குமோ அந்த இன்பத்தை பார்த்து முழுசா நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தௌஹீதுக்காக போராடினார்களோ, எப்படி ஆகிரத்துடைய நம்பிக்கையை வரவைப்பதற்காக போராடினார்களோ, எப்படி ஒரு மூமினை தொழுகையிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, ஒரு மூமினை ஜகாத்து கொடுப்பவனாக ஆக்குவதற்கு, ஒரு மூமினை நோன்பு நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளியாக ஆக்குவதற்கு, ஒரு மூமினை ஹஜ் செய்யக்கூடிய ஒரு ஹாஜியாக ஆக்குவதற்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாசை எடுத்தார்களோ, முயற்சி செய்தார்களோ, அதற்காக இரவு பகலாக மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார்களோ, உபதேசங்களை செய்தார்களோ, அதன் பக்கம் மக்களுடைய கவனங்களை திருப்பினார்களோ, அதற்குரிய சிறப்புகளை சொன்னார்களோ, அவற்றை செய்யவில்லை என்றால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை, அவற்றை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை கொடுத்து எச்சரிக்கைகளை செய்தார்களோ, அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நற்பண்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார், இந்த குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? மனிதன் மஸ்ஜிதிலேயே வாழ்க்கையை கழித்து விட முடியாது. முடியுமா? நான் பெரிய அவுலியாவாக போயிட்டேன், இனிமே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருமா? அப்படி இஸ்லாமியில இருக்கிறதா? நான் முன்சப்பு விட்டு வெளியவே வரமாட்டேங்க. அப்படி வாழ முடியுமா? யாராவது வாழ முடியாது. ஒரு அறையிலே கூட்டிக் கொண்டு வாழ முடியுமா? வாழ முடியாது. வீட்டிலே கூட்டிக் கொண்டு வாழ முடியுமா? வாழ முடியாது. இஸ்லாம் சமூக உறவை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துகிறது. ஒரு மனிதன் ஒன்று அல்லாஹ்வோடு மகிழ்ச்சியை தேடுகிறான், அல்லாஹ்வோடு இன்பத்தை தேடுகிறான். இபாதத்திலே தொழும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது. சொன்னார்களா இல்லையா? திக்ரிலே மன நிம்மதி இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதிலே மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓதுவதிலே கல்புக்கு ஷிஃபா இருக்கிறது, குர்ஆன் ஓதுவதிலே கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. சரியா? அஹ்லாக், நற்பண்புகள், குணங்கள், இந்த சமூக பண்பாடுகள் யாரோடு நீங்கள் பழகப் போகிறீர்கள்? உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பணியாளர்கள், நீங்கள் பணியாளர்களாக இருந்தால் உங்களுடைய எஜமானர்கள், சமூகத்திலே உங்களோடு வாகனங்களிலே பயணங்களிலே பயணிப்பவர்கள், உங்களை சுற்றியுள் வாழக்கூடியவர்கள், இவர்களோடெல்லாம் நீங்கள் எப்படி பழகுகிறீர்களோ அந்த பழக்கத்தில் மகிழ்ச்சியின் ஒரு பகுதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மறுபக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், வாழ்க்கையின் இன்பத்தின் மறுபக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி தொழுகையிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியத்தினா குர்ரத அயுனின். யா அல்லாஹ், எங்கள் மனைவிகள் மூலமாக, யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகள் மூலமாக கண் குளிர்ச்சியை எங்களுக்கு கொடு. எப்படி தொழுகையிலே என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கே இபாதத்தின் பக்கம் மனிதனுடைய கவனம் திருப்பப்படுகிறது, குர்ஆனுடைய வசனத்திலே அஹ்லாக்கின் பக்கம் கவனம் திருப்பப்படுகிறது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியத்தினா குர்ரத அயுன். கண் குளிர்ச்சி, அந்த ஒரு மகிழ்ச்சி எதிலே இருக்கின்றது சகோதரர்களே? நம்முடைய அஹ்லாக். அந்த அஹ்லாக்குகளிலே இன்று சில அஹ்லாக்குகளை நாம் பார்க்க போகிறோம். எந்த அஹ்லாக்குகளை அவசர அவசியமாக, எப்படி அவசர அவசியமாக உடனடியாக அளவில்லாமல் எந்த அளவு அள்ளிக்கொள்ள முடியுமோ, எந்த அளவு சேகரித்துக் கொள்ள முடியுமோ, எந்த அளவு மனதிலே அதை நிரப்ப முடியுமோ அந்த அளவு இன்ஷா அல்லாஹ் அவசர அவசியமாக அளவில்லாமல் மனதிலே நிரப்பிக் கொண்டோம் என்றால் அந்த அளவு இன்ஷா அல்லாஹ் மகிழ்ச்சியுடையவராக இருப்போம், இருக்கலாம். எல்லாரும் தயாரா இருக்கு? இருக்கு. அந்த அஹ்லாக்குகளை மனதிலே கொண்டு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு கொண்டு வரணும், எவ்வளவு முடியுமோ, மேக்சிமம் குவாண்டிட்டி. முதலாவது பாருங்கள், இது அசல நான் உங்களுக்கு தர்த்தீப் செஞ்சிருக்கிறது, இப்படித்தான் கண்டிப்பா என்று தர்த்தீப் கிடையாது. இதுல சில பண்பு சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது, சில இடத்துல கொஞ்சமா இருக்கும். முழுமையா இதை தெரிந்து கொண்டு எது நம்மிடத்தில் இருக்குதோ அதை அதிகப்படுத்தணும். அதை கரெக்ட் எவ்வளவு அதிகமா கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். எது நம்மிடத்துல இல்லையோ அதை உடனடியாக நம்மிடத்துல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில பண்புகள் அதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். அதுக்கு ஆப்போசிட்டான பண்புகள் என்ன சொல்லப்படுதோ உடனடியா ஆபரேஷன் பண்ணி அதை எடுத்துடணும். எப்படி? ஒன்று உள்ளத்துல இருக்க வேண்டிய பண்புகளை கொண்டு போறணும், இன்னொன்று இருக்கக்கூடாத பண்புகளை ஆபரேஷன் செஞ்சு கண்டிப்பா எடுத்துடணும். அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நீங்க எடுத்துத்தான். இப்ப உயிரா இருக்கிறதா இருந்தா பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி தான் அவனும் 4 லட்சம் 5 லட்சம் கொண்டு வந்துடுறாங்களா இல்லையா? எங்கேயாவது போய் தலையை அடமானம் வச்சாவது கொண்டு வந்துடுறாங்க. ஆனா எது வாழ்க்கையை நாசப்படுத்துமோ, வாழ்க்கையின் மகிழ்ச்சியையே அப்படியே கலங்கப்படுத்தி கசக்கி அதை காயப்படுத்தி அப்படியே மனுஷனை எப்ப பார்த்தாலும் அப்படியே ஏண்டா இப்படி சொங்கி மாதிரி இருக்கிற, ஏண்டா இப்படி இருக்கிற, உன்னை பார்த்தாலே விடிய மாட்டேங்குது, சிரிக்கவே மாட்டியாங்க, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்ல, அந்த மாதிரி மனிதனை ஆக்கிவிடக்கூடிய குணங்களை சும்மா அந்த மாதிரி 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா அப்படி தட்டி விட்டா போதும், தட்டி விட்டுட்டு அந்த நல்ல குணத்தை அந்த இடத்துல வச்சா போதும். ஆனா முயற்சி செய்வது கிடையாது, அதன் பக்கம் கவனம் செலுத்துவது கிடையாது, திசை திரும்புவது கிடையாது. இப்ப முதலாவது விஷயம் என்ன, இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகான ஹதீஸை சொல்ல போகிறோம். அது என்ன ஹதீஸ், யாருக்கு சொல்கிறார்கள்? அபூதருக்கு சொல்கிறார்கள். சஹி முஸ்லிமுடைய 4760வது ஹதீஸ். லா தஹ்கிரன் மினல் மஅரூஃப் ஷைஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னுரை போட்டு சொல்றாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னுரை போட்டு சொல்கிறார்கள். அவங்க சொல்ற இந்த ஒரு வரி முன்னுரை இருக்கிறதே, இதுக்கு நம்ம ஒரு நாளெல்லாம் முழுக்க உட்கார்ந்து விளக்க சொல்றோம். அவர்கள் அப்படி வற்றுருக்கமான வார்த்தைகளை உடையவர்கள், நிறைவான கருத்துக்களை உடைய வற்றுருக்கமான வார்த்தைகளை உடையவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 5 முஜிஸாக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. உஃதீது ஜபாமியல் கலிம், நான் பேசுவது சுருக்கமாக இருக்கும், அதன் கருத்தோ விரிவாக இருக்கும். வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுதிக்கொண்டு ஆனா முடிகிற மாதிரி கிடையாது. எப்படி முடியும் போறதுடைய வார்த்தைகளின் ஹதீசுகளின் விளக்கங்களை எழுதி முடிக்க முடியாது. அவர் எவ்வளவோ எழுதிட்டு இது எனக்கு தெரிஞ்சது வல்லாஹு அப்ப என்ன சொல்கிறார்கள் அந்த முன்னுரையிலே, லா தஹ்கிரன் மினல் மஅரூஃப் ஷைஆ. லா தஹ்கிரன் மினல் மஅரூஃப் ஷைஆ, நன்மையில் எதையும் நீ கேவலமாக அற்பமாக குறைவாக மதிப்பிட்டு விடாதே. கேட்கலாம் நீங்க, என்னங்க இவ்வளவு பெரிய வார்த்தையில என்னமோ அடங்கியிருக்குன்னு சொன்னீங்களே, இவ்வளவு அதுக்கு தனியா நம்ம தலைப்பு வச்சு சொன்னாதான் சரியா வரும், அதனால சீக்கிரமா அடுத்தது வேறு போயிடுவோம். என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையில் எதையும் கம்மியா நினைச்சிடாத, அற்பமா நினைச்சிடாத, குறைவா மதிப்பு போட்டுறாத. இந்த முன்னுரை இப்ப போக பின்னாடி விஷயத்துக்கு போயிடும். என்ன சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அடுத்து, வலவ் அன் தல்கா அகாக பித்தல்கின் வஜ்ஹின், உனது சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திப்பதாயினும் சரியே. நன்மையில் எதையும் நீ அற்பமாக நினைக்காதே, அது உனது சகோதரனை மலர்ந்த முகத்தோடு. பூ மலர்ந்தால் எப்படி இருக்கும், பூ வாடினால் எப்படி இருக்கும், பூ மலர்ந்தால் எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய முகத்தை பூவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள், மலர்ந்த முகமுடையவனாக இரு, வாடிய முகமுடையவனாக, மலராத முகமுடையவனாக, செழிப்பில்லாத முகமுடையவனாக நீ யாரையும் சந்திக்காது. நீ உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோடு, செழிப்பான முகத்தோடு, சிரித்த முகத்தோடு, விசாலமான வளர்ச்சியான முகத்தோடு உன் சகோதரனை சந்திப்பாயாக. இதை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போங்க. எப்படி இந்த ஹதீஸ ஜும்மாக்கள்ல கேட்டிருக்கலாம், நம்மளும் படிச்சிருக்கலாம், நிறைய இடங்கள்ல நம்ம இந்த ஹதீஸுகளை படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய தத்துவம் இந்த ஹதீஸிலே அடங்கி இருக்கிறதா? வாழ்க்கையினுடைய இன்பத்தை மகிழ்ச்சியை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய அளவுக்கு இதுல என்ன தாத்பரியம் இருக்கிறது என்று நீங்கள் புரிய வேண்டும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னுரை ஒன்று இருக்கு பாருங்க, அந்த முன்னுரையோட சேர்த்து பாருங்க. நன்மையை கேவலமா பார்க்காத, சின்ன நன்மை சின்ன நன்மையாக இருந்தாலும் அதை கேவலமாக பார்க்காதே என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னது மகிழ்ச்சியான மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை சந்திப்பதை சொன்னார்கள். இன்று பாருங்க, எப்போது மனிதன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை, சஞ்சலங்களை, துயரங்களை, துக்கங்களை, அந்த மன வேதனைகளை, புரியுதா, இந்த உள்ள வந்து ஒரு பாத்திரம் மாதிரிங்க, எப்படி உள்ள ஒரு பாத்திரம் மாதிரி, சரியா? இப்ப என்ன செய்றீங்க, ஒரு பாத்திரத்துக்குள்ளார வெடி மருந்தா போட்டு பட்டாசா வாங்கி நிற்பீங்க, நெருக்கி வச்சு போட்டு பட்டாசா போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு அடைச்சு வைக்கிறீங்க. திடீர்னு இந்த அடைச்சு வச்ச பட்டாசு வெடிச்சா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சுக்காது. அவன் செத்தான், பக்கத்துல இருக்கவன் செத்தான், தூரத்துல இருக்கவன் செத்தான், நடக்கிறவன் செத்தான், போறவன் செத்தான், அகமாகாதா? இப்ப இந்த மனசு எப்படின்னா இந்த பாத்திரம் மாதிரிங்க. இந்த கவலைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், துயரங்கள், இதெல்லாம் அதுல போட்டு வைக்கிற வெடிமருந்து மாதிரிங்க, சரியா? இப்ப என்ன செய்து நீங்க உங்களுடைய முகத்துல சிரிப்ப கொண்டு வராம உள்ளத்துல கவலை ஏற ஏற உங்களுடைய மனசை இறுக்கிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா கேளுங்க, எங்கேயும் விட்டுறக்கூடாது. எப்படி உள்ளத்துல கவலை, துக்கம், சஞ்சலம், ஏதாவது பிரச்சனை, நெருக்கடி இப்படின்னு உள்ளத்துக்குள்ளார போக போக முகத்தை இறுக்கமா நீங்க வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா என்ன செய்றீங்க தெரியுமா? வெடிமருந்து நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் நெருப்புக்கு பக்கத்துல வச்ச மாதிரி. எப்படி வெடிமருந்து நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை சும்மா வச்சாலே வெடிக்கணும் அபாயம் இருக்கும்போது அதை கொண்டு போய் ஒரு நெருப்புக்கு பக்கத்துல வச்சா என்ன ஆகும் நிலைமை? அந்த மாதிரிதான் நாம் மனதிலே கவலை, மனதிலே பிரச்சனை, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது, எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குன்னு சொல்லி முகத்தை இறுக்கமாக்க 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 வெடியை கொண்டு போய் அடுப்புக்கு பக்கத்துல வச்ச மாதிரி, வெடியை கொண்டு போய் அடுப்புக்கு பக்கத்துல வச்ச மாதிரி கடைசியில என்ன ஆயிடும்? டோட்டலா இவன் மனசு இறுகி போய் ஒன்று அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பாத, சொர்க்க நரகத்துடைய நம்பிக்கை இல்லாத, நரகத்துடைய பயம் இல்லாதவனா இருந்தான்னா கடைசியில தற்கொலைக்கு ஆளாயிடும், சரியா? போய் கொன்னுடுவான். அப்படி இல்லைன்னா கடைசியில பைத்தியம் ஆகி போயிடுவான். மன உளைச்சல்ல அவர் கடைசியில மென்டலா போயிட்டாருங்க, ஆஸ்பத்திரியில போய் சேர்க்க வேண்டியதா போச்சு. இல்லைங்க, நல்லா தாங்க இருந்தாருங்க, ரொம்ப மன உளைச்சல கொஞ்சம் கிராக் ஆயிட்டாருங்க, கடைசியில கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாருங்க. தானா பேசுவார், உட்காந்து தானா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. என்ன பேசுறாருன்னு தெரியாது, நிப்பாரு, நடப்பாரு, போவாரு, வருவாரு, தானா பேசிக்கிட்டே இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இது பாக்குறோமா இல்லையா? இது பொதுவா மூமின்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப குறைவு, அதுவும் குறிப்பா தீனுக்குள்ளார வந்துட்டா இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம என்ன இந்த இடத்துல நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்முடைய இந்த சபையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, முழுசா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருந்தோம், நம்மளும் கொஞ்சமா தான் அனுபவிச்சுருக்கோம். நீங்க இப்ப அனுபவிக்கலன்னு சொல்ல, நீங்களும் நானும் அனுபவிக்கலன்னு சொல்லல, நானு என்ன சொல்றோம், நம்ம முழுசா அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது நம்ம இன்னும் டேஸ்ட் கூட சும்மா இருக்கோம். அப்ப என்ன சொல்லுடைய கூற்று என்னவென்று சொன்னா, இப்ப இந்த உள்ளத்துல உங்களுக்கு துன்யால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், இதெல்லாவற்றுக்கும் நீங்க உடனுக்குடனே மக்களை சந்திக்கும் போது மனைவி இடத்துல, பிள்ளைகளிடத்துல, நண்பர்களிடத்துல, சகோதரர்களிடத்துல, சக பணியாளர்களிடத்துல முகத்தை மலர்ச்சியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் பாமத்துக்கு தனிக்குள்ளார போட்ட மாதிரி, எப்படி வெடிமருந்து தூக்கி தண்ணிக்குள்ளார போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குனா அதிகம் பிரிச்சு என்ன ஆகும், முடிஞ்சு போச்சா இல்லையா, அதனுடைய சக்தி இல்லாம போயிடுமா இல்லையா, அந்த மாதிரி கவலை மனசுல ஏறுது. ஆனா பார்த்து சலாம் அலைக்கும், என்ன செய்தி, நல்லா இருக்கீங்களா, சலாம் அலைக்கும், சுகமா இருக்கிறீங்களா, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கவலை எல்லாம் ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துன மாதிரி போய்கிட்டே இருக்கு, வெளியாகிட்டே இருக்கு, என்ட்ரி எக்ஸிட் போயிட்டு மனசு ஆகத்தாயிட்டு சுமைகளை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, வர வர அப்படியே தூக்கி இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் நாம் பிறரை சந்திக்கும் போது சிரித்த முகத்தோடு சந்திப்பதிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு என்ன தெரியுமா, இன்றைக்கு அதுக்கு மாத்தமாத்தா ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, தனியா ரூம்ல வந்தா சிரிப்பாங்க, மக்களை பார்த்தா அப்படி ஆயிடும், எப்படி ரூம்ல வந்தா அவரா சிரிப்பாரு, பல காரணங்கள்ல சிரிப்பார், ஒரு காரணம் இல்ல பல காரணங்கள், நீங்களே நினைச்சுக்கலாம் என்னென்ன காரணத்துல சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா மக்களை பார்த்தா இவன் ஏதாவது கேட்டுவானோ, இவன் ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு பார்த்து ஒரே பயத்திலே இருப்பார். அல்லது யாரையும் பார்த்தாலும் இவன் இருக்கானே, இவன் இருக்கானே அப்படின்னு எல்லாரும் மேலேயும் கெட்ட எண்ணம், எல்லாரும் மேலேயும் வெறுப்பு, பின்னாடி அடுத்த பாயிண்டும் அது ஒரு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், தனிமையிலே அவர்கள் சென்றால் மறுமையின் கவலையிலே, உம்மத்துடைய கவலையிலே அழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். மக்களுக்கு முன்னால் வந்து விட்டால் என்னமோ உலகத்துல கவலையே இல்லாதவர்கள் இவர்கள் தான் என்று தோன்றக்கூடிய அளவுக்கு மக்களை பார்த்தால் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள், முக மலர்ச்சியோடு இருப்பார்கள். எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே உருன்னு முகத்தை வச்சிருந்ததாகவோ, அல்லது ரொம்ப கோபமா வச்சிருந்ததாகவோ, அல்லது ஒரு வெறுப்போடு வச்சிருந்ததாகவோ யாரும் பார்த்ததா 124,000 சஹாபாக்கள்ல ஒருத்தர் கூட அறிவிச்சிருக்க முடியாது. எப்படி அறிவிச்சிருக்கிறார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலின்னு ஒரு சஹாபி, அவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னா இந்த உம்மத்துடைய யூசுப்னு, அவ்வளவு அழகா இருப்பார்கள். அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தடுத்தது கிடையாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னது கிடையாது. என்ன அர்த்தம், இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு மக்கள்கிட்ட, யாரா இருந்தாலும் என்ன நீங்க டைம் வாங்கிட்டு வர்ற உங்களை பார்க்க முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை, இதுவே முதல்ல டென்ஷன், எப்போது வேண்டுமானாலும் மக்களை சந்திக்கலாம் என்று இலகுவாக இருங்கள், ரொம்ப ராகத்தா இருக்கும். இன்றைக்கு என்ன ஆகி போயிடுச்சு, சொந்தக்காரங்களை பார்க்க வர்றதா இருந்தாலும் கூட டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன மாதிரி, அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போன மாதிரி, நீங்க வீட்டில் இருக்கிறீங்களா, உங்களை நாங்க இப்ப பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு சொந்தக்காரங்களை நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. இதுல போய் எங்க மகிழ்ச்சியை தேடுறது, இந்த காலம் மாறணும். என்ன சரி, சரி வாங்க. நான் இஸ்லாமை ஏற்ற காலத்திலிருந்து ஒரு முறை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தடுத்தது கிடையாது, திருப்பி அனுப்பினது கிடையாது, இப்ப என்ற டைம் இல்லை. எப்படி ரொம்ப ரசூலுல்லாஹை விட பிஸியான ஒரு மனிதர் துன்யால பிறந்திருப்பாங்களா, எனக்கு ஒரு முறை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தடுத்தது கிடையாது, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னது கிடையாது. சரி, பிறகு வலா ரஹானி இல்லா வஹிக, என்னை அவர்கள் சிரித்தவர்களாகவே தவிர பார்த்தது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தப்பெல்லாம் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாங்கள் புன்சிரிப்பு அதிகம் சிரித்த ஒரு மனிதரை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. என்னங்க, ரசூலுல்லாஹை விட அதிகம் புன்சிரிப்பு, அழகு புன்சிரிப்புனா என்ன, புன்சிரிப்பு, அந்த சிரிப்பு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். இன்னொரு தடவை இவர் சிரிக்க மாட்டாரா, இவர் முகத்தை பார்க்க மாட்டார், இந்த வெடி சிரிப்பு இருக்கு பார்த்தாலே பயந்து ஓடிடும். அந்த சிரிப்பு கிடையாது. அது எப்பயோ ஒரு தடவை ரெண்டு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சம்பவங்களை சொன்னப்ப அப்பதான் அந்த மாதிரி ஹத்தா பதத் நவாஜிதுஹு அந்த கடைசி பண்ணு தெரிகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்களே தவிர மற்ற நேரத்திலலாம் எப்போதுமே அந்த ஒரு ஸ்மைல், அந்த ஒரு பொன் சிரிப்பு, பொன் சிரிப்பு, பொன் சிரிப்பு, அந்த மாதிரி சிரிப்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பார்கள். அதுவும் எப்படி அந்த மாதிரி யாருமே சிரிக்க முடியாதுங்க, அவ்வளவு அதிகமாக சிரிப்பார்கள். ரசூலுல்லாஹை விட அதிகம் பொன் சிரிப்பு உடையவர்களை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏங்க இது? அதுதாங்க மனித நம்முடைய கவலைகளை அப்படியே தூக்கி இறக்கக்கூடியது. இந்த சிரிப்பு இருக்கா இல்லையா பார்க்கும்போது, இது அவ்வளவு உங்களுக்கு மனதிற்கு ராகத்தை கொடுக்கும். இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, வீட்டுக்கு போகும்போது யார பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போங்க. இப்ப எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு என்னமோ தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்களே, கடங்காரனை பார்த்த மாதிரின்னு சொல்லிட்டு என்ன, அல்லது ஏதாவது பிரச்சனையை புரியவரை பார்க்கிற மாதிரி எப்போ எப்போ பார்த்தால் சலாம் ஒரு முகமது, அதோட சேர்த்து நல்லா இருக்கிறீங்களா, சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே போங்க. ஊர் ஃபுல்லா உங்களுக்கு தோஸ்த் ஆயிடுவான். எப்படி தோஸ்தானா உங்களுக்கு மகிழ்ச்சியா, துஷ்மனானா மகிழ்ச்சியா? தோஸ்தனா என்ன? ஃப்ரெண்ட். துஷ்மன்னா எனிமி, எதிரி. எதிரியானா சந்தோஷமா, நண்பனானா சந்தோஷமா? நண்பனானா சந்தோஷம். அப்ப நீங்க ஒரு புன் சிரிப்பை, அப்ப அந்த சிரிப்பை கொண்டு நீங்க ஒருத்தரை காசு கொடுக்காமலேயே உங்களுக்கு அடிமையாக்கிடலாங்க, விலைக்கு வாங்காமலேயே உங்களுடைய அடிமையாக ஆக்கி விடலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி சஹாபாக்கள் அப்படியே அந்த இனிப்ப சுத்தி தேன் மொச்ச மாதிரி ஏன் மொச்சிக்கிட்டு கிடந்தாங்க? அவர்களுடைய அந்த புன் சிரிப்பு, அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான வரவேற்பு, யாரை பார்த்தாலும் அந்த மகிழ்ச்சியான வரவேற்பு, அந்த சந்தோஷமான அந்த ஈடுபாடு அவர்களோடு. இப்ப நம்ம ரொம்ப பேர் என்ன செய்யறோம்னு சொன்னா, முன்னாடி இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கலாம், பின்னாடி போனாலும் அப்பா போனாருப்பா அப்படிங்கிறது. அவரை தேடுவது, அவர் எங்க, ஏன் வரல, என்ன ஆணுச்சு, அவரு அவர் பார்க்கலையே, உங்களுக்கு என்ன ஆணுச்சு, விசாரிப்பது. நபி அவர்கள் வக்கான யதஃபக்கது அஸ்ஹாபஹு, நபி அவர்கள் தங்கள் தோழர்களை தேடுவார்கள், தோழர்களை தேடுவார்கள். எங்க காணமே, அவரை காணமே, அவரை காணமே, அவரை பாருங்க. தமூக்கு போருக்கு போயிட்டாங்க, ஏறக்குறைய 700-800 கிலோமீட்டர் எங்க இருந்து, மதினால இருந்து தபூக், எவ்வளவு பயண களைப்பு இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும், அங்க போயிட்டாங்க, நடந்து போயிருக்கிறாங்க, ஒட்டகத்துல போனாங்கன்னா 700 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட அங்க சஹாபாக்களுடைய கூட்டத்தோட போயிருக்கிறாங்க. அங்க அந்த 30,000 பேர்ல காபை காணவில்லையே, ஹிலாலை காணவில்லையே அப்படின்னு சொல்லி வராத தன்னுடைய தோழர்கள் 30,000 பேர்ல, யா அல்லாஹ், அப்ப 30,000 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பார்த்தார்கள், அவர்களது பெயரை கொண்டு அறிந்து வைத்திருந்தார்கள். அதுல தன்னுடைய தோழர்களே, இவர் வரவில்லை, அவர் வரவில்லை, அவர் வரவில்லை என்ற முகலிசான தோழர்களை அவர்கள் தேடி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தங்களது தோழர்களோடு அவர்கள் ஈடுபாடு வைத்திருந்தார்கள், யோசிச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? நம்ம இப்ப 30 பேர்லயே கூட்டாளியை கண்டுபிடிக்க முடியாது, எப்படி மறந்து போயிடும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30,000 பேர்ல தன்னுடைய கூட்டாளியை, தனது தோழரை தேடினார்கள். அப்ப இந்த சிரிப்பு இருக்கிறது, புன்முறுவல் இருக்கிறது, நமது இன்பத்திற்கு மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ரகசிய வாசல் இது. இதை கொஞ்சம் திறந்து வச்சிருங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது உள்ளத்தினுடைய கவலைகளை மறப்பதற்கு போக்குவதற்கு புல்டோசர் வச்சு இடிச்சு தகர்க்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சிரிச்சிருங்க, யாரை பார்த்து? குறைஞ்சபட்சம் முதல்ல ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்க முடியாட்டி மனைவியை பார்த்து சிரிக்கணும். ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்கிறதுக்கு அவன் இருக்கானே அன்னைக்கு என்ன சொல்லிவிட்டான், அவன் இருக்கானே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் வருது. மனைவியை பார்த்து சிரிங்க, மனைவி உங்களை பார்த்து சிரிக்கட்டும், பிள்ளைகளை பார்த்து சிரிங்கள், அப்புறம் அத்தாவை பார்த்து சிரிங்க. அத்தாவை பார்த்து வேற மாதிரி சிரிச்சிடாதீங்க, தெரியுது இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி தான் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அம்மாவை பார்த்து, அதே போல நண்பர்களை பார்த்து, பணியாளர்களை பார்த்து, இப்படி சிரிப்பை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், கவலை போய்கிட்டே இருக்கு. புல்டோசர் வச்சு நம்ம ஹைவேல உள்ள வீட்டெல்லாம் இடிச்சுட்டு போறானா இல்லையா இந்தியாவில? அந்த மாதிரி நீ கவலைகளை தகர்த்து கொண்டே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றான் பாருங்க. 31வது அத்தியாயம் சூரா லுக்மான் 18வது வசனம், வலா துஸாயில் கத்தக, முகத்தை திருப்பிக்காத, முகத்தை திருப்பிக் கொள்ளாத, பார், நேர் கொடுத்து பார், முன்னால் பார். ரொம்ப பேர் போயிட்டே இருப்பாங்க, யாராச்சும் அங்கேருந்து வர மாதிரி பார்த்தா இப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க, அல்லது அடுத்த தெருவுக்கு போயிடுவாங்க, இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போயிடுவாங்க. முதல்ல நேர் கொண்டு பார், வலா துஸாயில் கத்தக, முகத்தை திருப்பாதே. புரிஞ்சுங்களா? அப்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பாருங்க. அல் ஹுப்பு மகான் அல் புகுதி. அப்ப முதல்ல சொன்னோம், கடுகடுப்பாக முகத்தை வைத்துக் கொள்ளாமல் மலர்ந்த முகத்தை கொண்டு வாருங்கள், சிரித்த முகத்தை கொண்டு வாருங்கள், கோபமாக முகத்தை வைக்காதீர்கள், வெறுச்சியாக முகத்தை வைக்காதீர்கள். இரண்டாவது, உள்ளத்திலே வெறுப்பை நீக்கி உள்ளத்திலே அன்பை கொண்டு வாருங்கள், நேசிக்க பழக வேண்டும். எதையெல்லாம் நேசிப்பது? ஹலாலான அனைத்தையும் நேசிப்பது. ஹலாலை வெறுத்து, ஹலாலை வெறுத்து ஹராமை நேசிக்கும் போது கவலை தொற்றிக்கொள்ளும். எப்படிங்க? மலேரியா கொசு கடிச்சா எப்படி மலேரியா ஒட்டிக்குது? டெங்கு காய்ச்சல், கொசு கடிச்சா டெங்கு காய்ச்சல் வருதா இல்லையா? சிக்கன் குனியா கொசு கடிச்சா சிக்கன் குனியா வருதா இல்லையா? வெறுப்பு இருக்குது, இந்த வெறுப்பை கொண்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அழகான மனைவிங்க, ஆனா சந்தோஷம் இல்லை, ஏன்? அவ மேல வெறுப்பு வந்துச்சு. பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், அறிவாளியான பிள்ளை, ஆனா சந்தோஷம் இல்லை, ஏன்? அவங்க மேல வெறுப்பு வந்துச்சு. நல்ல தொழில், நல்ல வியாபாரம், அது மேல வெறுப்பு வந்துருச்சு. இப்படி இந்த வெறுப்பு இருக்குது, இந்த வெறுப்பு மிகப்பெரிய ஒரு, அதாவது சோதனையை உருவாக்கிவிடும். அப்ப இந்த வெறுப்புக்கு பதிலாக நேசிப்பது. எதையெல்லாம் நேசிக்கிறதுங்க? ஹலால் எல்லாம் நேசிக்கிறதுங்க. அத்தா அம்மாவை நேசிங்க, மனைவி மக்களை நேசிங்க, நண்பர்களை நேசியுங்கள், ஹலாலான வேலையை நேசியுங்கள். நீங்க செய்யற ரொம்ப பேருக்கு இது கொஞ்சம் உள்ளார போய் சொல்லுவோம், அந்த நபி இருக்கிறார்களே, இரும்பு பட்டற வேலை, நம்ம சொல்றத இருந்த கொள்ள பட்டற வேலை பார்த்து சாப்பிடுறவங்க இருந்தாங்க. இரும்பு வேலை, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா அவங்களுக்கு? வரன்னா லஹுல் ஹதீத், அவர்களுக்கு இரும்பை மென்மையாக்கி விட்டோம். எப்படி? கடினமான இரும்பை நெருப்புல வச்சு உருக்கிதான் வேலை செய்கிற இரும்பை அவங்க தொட்டாலே வளைகிற அளவுக்கு அவங்களுக்கு நாம் ஆக்கி கொடுத்து விட்டோம். அப்படி அந்த வேலை செஞ்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய பைத்துல் மால் இருந்துச்சு, பெரிய மன்னரா இருந்தாங்க. அந்த கஜானாவெல்லாம் அவங்க தொடவே கிடையாது, மக்களுக்காக வச்சுட்டாங்க. அவங்க ரிஸ்க்குக்காக என்ன செய்தார்கள்? இரும்பு வேலை செஞ்சாங்க. நபிமார்கள் சிலர் அநேகமா இத்ரீஸ் நபியாக இருக்கணும், தையல் வேலை தச்சு அவங்க ஹலாலான ரிஸ்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நபிமார்களுக்கு அவரவர்களுக்கு என்று ஒரு வேலை இருந்தது, அந்த வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? இப்ப இப்ப என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இப்ப நம்மள நிறைய பேரு நாம் செய்யக்கூடிய அந்த வேலை இருக்குல்ல, அந்த வேலையை விருப்பவர்களாக மாறியதன் காரணத்தால், விருப்பவர்களாக மாறிய காரணத்தால் நாம் நமது இன்பத்தை மகிழ்ச்சியை மறந்திருக்கிறோம். அப்ப செய்யக்கூடிய அந்த வேலையை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? நமக்கு இன்பமாக சந்தோஷமாக மாற்றிக்கொள்வது. அது எப்போதுங்க மாறும்? நான் இதை சிறப்பா செய்யணும், நான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். நான் இதிலே தனித்தன்மை தனி திறமை எனக்கு ஏற்பட வேண்டும். நான் பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு, மக்கள் என்னை தேடி வந்து கற்றுச் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலிலே எனக்கு அனுபவம் திறமை அறிவு ஏற்பட வேண்டும் என்ற அளவுக்கு அதை நேசித்து அதில் ஈடுபாட்டோட செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இல்லைனா ஒரு மணி நேரம் கூட உருப்படியா வேலை பார்க்க மாட்டீங்க, உட்கார்ந்து. இப்படி நீங்கள் வேலை பார்த்தால் 24 மணி நேரமும் தூக்கமில்லாமல் அல்லாஹு தஆலா எனக்கு வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்க மாட்டானா இந்த வேலையை நான் செய்யறதுக்கு? அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய துன்யா வேலையை பார்த்து அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், இந்த அப்துல்லா இருக்கிறாரே இவர் என்னங்க துன்யால போயிட்டா ஆகிரத்துன்னு ஒன்னு தெரியவே தெரியாதா இவருக்கு, அப்படி துன்யாவுடைய வேலையை பார்க்கிறாரு. ஆனா அதே நேரத்துல ஆகிரத்துன்னு ஆகிரத்துக்குள்ளார வந்துட்டா துன்யான்னு ஒண்ணு இருக்கிறதே இவருக்கு தெரியாதா, அந்த அளவுக்கு இவர் ஆகிரத்திலே மூழ்கி விடுகிறாரு. புரிச்சா? இல்ல, ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்காது. புரியல? ஃபரீதுக்கு புரியல. புரியல? என்ன புரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்க. அவர் நினைக்க மாட்டாருன்னு சொல்லல, உங்க அதாவது இவர் துன்யாக்குள்ளார போனா ஆகிரத்தையே இவருக்கு தெரியாதோ அப்படிங்கிற மக்கள் நினைக்கிற அளவுக்கு, அதே போல ஆகிரத்துக்குள்ளார போயிட்டாருன்னா. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் காபத்துல்லால நின்று தொழுக ஆரம்பிச்சுட்டா பறவைகள் வந்து மேல உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி அந்த அளவுக்கு நிலையிலே அவ்வளவு நேரம் நிற்பார்கள் அசையாமல்? நம்மளால அந்த மாதிரி ஒரு ரக்கத்து தூண முடியுமா? ஒரு 5 நிமிஷம் இமாம் சாஹிப் எக்ஸ்ட்ரா 2 ஆயத்தை ஓதிட்டாலே ஆள் காணாம போயிடுது பள்ளியில் அடுத்த நாள். எப்படி ஓதுவார்கள் அவரு? அவ்வளவு நேரம் சுபஹானல்லாஹ். அதாவது நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான அடிமைகள், ஒவ்வொரு அடிமைகிட்டையும் அந்தந்த அடிமையுடைய மொழியிலே அப்துல்லா இப்னு ஸுபைர் பேசுவார்கள். இப்ப எதற்காக சொன்னா, நம்ம செய்யற அது நேசம் என்பது இருக்குதே, அது உடனே நீங்க வந்து அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னும் சில பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நேசம் அன்புன்னு சொன்னால எல்லாம் இதுக்கு முன்னாடியே எங்க கூடாதோ அங்கே, எங்க குடும்பம் அவசியமும் கட்டாயமாக தான் அங்க காணா போயிட்டுது, அதுதான் தப்பு. அப்ப இந்த நேசம் இருக்குது, இது உங்க தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் குடும்பத்திலிருந்து உருவாகி உங்களுடைய வேலை வரைக்கும் அனைத்தையும் நீங்கள் நேசிப்பது. அப்படி நேசிச்சீங்கன்னு சொன்னா என்ன வேலையை அல்லாஹ் உங்களுக்கு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அது ஹலாலா இருக்கணும். அதுக்குன்னு வட்டி வாங்கி ஒரு பிசினஸ் நேசிடக்கூடாது, அதுக்குன்னு பேங்க்ல ஏசியில உட்காந்து வேலை செய்யறோம் நல்ல வேலை, அதை நேசிடக்கூடாது. எப்படி? அதுக்குதான் முதல்ல நான் சொன்னேன், கஷ்டமான வேலை. இந்த வேலை இரும்பு வெட்டுற இரும்பு வைக்கிற வேலை சும்மா வேலையா? தேடுற வேலை சாதாரண வேலையா? அப்ப கஷ்டமான வேலையை சகா நபிமார்கள் அதாவது மகிழ்ச்சியோடு வாழ்க்கையிலே செய்தார்களே, நம்ம ஏன் செய்ய முடியுமா? ஒரு நாள் எப்போ அந்த வேலைக்கு நான் போக மாட்டோமா? இப்படி என்ன காரணம் என்று சொன்னா, அங்கே அந்த நேசத்திற்கு பதிலாக வெறுப்பு வந்த காரணம். அப்ப அந்த வெறுப்பை தூக்கிட்டு என்ன கொண்டு வரணும்? நேசத்தை கொண்டு வரணும். இன்பமா மகிழ்ச்சியா இருக்கலாம், இதுக்கு ஏதாவது செலவாகுமா? 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா? ஆனா என்ன செய்யறோம் நம்ம? செலவு செஞ்சு இன்பத்தை தேட போய் துன்பத்தை வாங்கிட்டு வரோம். நல்லா பாதுகாக்க. அடுத்து பாருங்க, பழி வாங்காமல் மன்னிக்க பழக வேண்டும். மன்னிப்பை கொண்டு வந்துடணும், பழி வாங்குற வேட்கை வெறிய தூக்கி எரிஞ்சிட வேண்டியது. இந்த கள்ளி செடி இருக்கா இல்லையா, கள்ளி செடி, அதே போல இந்த முள் செடி ஒன்று இருக்குமே தமிழ்நாட்டில், எங்க பார்த்தாலும் நட்டு வச்சுட்டு போயிட்டானோ, அது என்னது? கருவு மரம் சொல்லிட்டு. இதுதான் உள்ளத்துல வந்து முளைச்சு கிடக்குதுங்க. அழகான வந்து பூஞ்சு பூஞ்செடி இருக்குது, அழகான வாசனை திராவிய செடிகள் இருக்குது, அதெல்லாம் உள்ளத்துல நடுப்பான்னு சொன்னா அதெல்லாம் நட்டு வைக்கிறது. எதை நட்டு வச்சிருக்கிறாங்க? இதை யார் நட்டு வச்சிருக்கிறாங்க? இந்த பழி வாங்குற குணம் எப்படின்னு சொன்னா, ஒன்னொன்னுக்குங்க மனைவி இப்படி செஞ்சிட்டாலா இவரை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, புள்ள இவன் இப்படி செஞ்சிட்டானா இவரை நான் இப்படி வச்சுக்கிறேன், அண்ணன் தம்பி பக்கத்து விட்டுக்காரன் எழுத்த விட்டுக்காரன் ஆபீஸ்ல வேலை செய்யறா அடுத்த டேபிள்ல உள்ளவர் எழுத்து டேபிள்ல உள்ளவர் ஓனர் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு இக்கு, அதுக்கு பேர் என்ன தமிழ்ல ஒரு இக்கு பார்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்ன செய்கிறது, மனதனுடைய மகிழ்ச்சியை இன்பத்தை கெடுத்து மனிதனை துக்கத்திலே துயரத்திலே ஆழ்த்துகிறது. அப்ப பழிவாங்கிற குணம் போயிடணும். என்ன குணம் போயிடணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வந்ததுக்கு மதினால வந்து மக்கால இருந்து அடிச்சு துரத்தப்பட்டாங்கல்ல, எவ்வளவு கவலையோட வந்தாங்க சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன் தெரியுமா? மக்கா காஃபிர்களை அட்வான்ஸா பண்ணிச்சிட்டாங்க. மக்கா காஃபிர்களை அடிச்சு ஊட்ட விட்டு ஊற விட்டு துரத்துனவங்களை அட்வான்ஸா பண்ணிச்சிட்டாங்க. மக்காவுக்குள்ளார போகும்போது பாருங்க, இந்த மன்னிக்கிற பண்பு இருக்குது, பழி வாங்குறத எடுத்துட்டு மன்னிக்கிற பண்பு, இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்ப இந்த பழி வாங்குற பண்பு வந்துருதோ மகிழ்ச்சியான நேரத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி இன்பமா இருக்கிற நேரத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படின்னு சொன்னா உதாரணம் சொல்ற பாருங்க, உங்களுக்கு காசு பணம் வீடு பங்களா எல்லாம் லைஃப்லாம் வந்துருச்சுங்க, எல்லா வசதியும் வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு யாராவது வாழ்க்கையில தப்பு தவறு ஏதாவது செஞ்சிருப்பாங்கல்ல, இவங்களை இப்ப நீங்க மன்னிக்கலன்னு சொன்னா, இப்ப பாத்துக்கிறேன் இவனை, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். எப்படி பணம் இப்ப பத்தியா, இப்ப நீ எப்படி போயிட்ட, இப்ப நான் இப்ப ஏன் செல்வாக்க வச்சு ஏன் வாய்ஸ வச்சு எனக்கு தெரிஞ்ச அறிமுகத்தை வச்சு உன்னை எப்படி சுத்த விடுற மாதிரியா அப்படின்னு சொல்லி, இவ்வளவு வசதி கிடைச்ச வாழ்க்கையை கொண்டு இவன் இன்பத்தை தேடுறதுக்கு பதிலா அடுத்தவனை பழி வாங்கறதுக்கு நினைச்சு என்ன செய்யறான், தன்னுடைய இன்பத்தை தன்னுடைய மகிழ்ச்சியை தொலைத்துட்டு அவனை பழி வாங்கணும், அவனை பழி தீர்க்கணும், அவனை எப்படியாவது தள்ளணும், அவனை எப்படியாவது அவனுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கிறதுல அதே டென்ஷன். அப்ப இருக்கிற கவலையை அவன் அதிகப்படுத்திக் கொள்கிறான், அல்லாஹ் கொடுத்த மகிழ்ச்சியை அவன் தொலைத்து விடுகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்குள்ளார போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனாங்க, ஏன்னா அட்வான்ஸா படிச்சுட்டே போயிட்டாங்க. அதனால மக்கள ரொம்ப வெற்றி உண்மையிலே வெற்றியாக சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி வெற்றி அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வெற்றி எப்படி, அடுத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற வேட்கையோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவர்கள் வெற்றியை மகிழ்ச்சியா கொண்டாட முடியாது. சும்மா பேருக்கு வேணா வேற ஏதாவது ஹராமல செஞ்சு கொண்டாடுவாங்களே தவிர அவர்களுக்கு மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால மனது மகிழ்ச்சியாக இருக்காது. உடல் வேண்டுமானால் அற்ப இன்பங்களிலே மகிழ்ச்சி அடையலாம். அதே போல பாருங்க, பொறாமையை தூக்கி எறிஞ்சிட்டு மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு துவா செய்து பழகுங்கள். ஒருத்தர் பாக்குறீங்க நல்ல அதாவது வசதியான ஒரு செல்வத்தில் இருக்கிறாரா, அல்லாஹ் உனக்கு ஹலாலான செல்வத்தை மேலும் அதிகப்படுத்துவானாக அப்படின்னு துவா செஞ்சு பாருங்க. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலே உனக்கு பறக்க செய்வானாக, அதை உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையாக ஆக்குவானாக. இப்படி எதுவா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, இல்மா இருந்தாலும் சரி, பேரா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துன்யாவுடைய ஒரு வசதியா இருந்தாலும் சரி, அது உங்களிடம் இல்லாத ஒன்றை உங்களது சகோதரனிடத்திலோ, அது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரனிடத்திலோ, ஒன்று வீட்டு சகோதரனிடத்திலோ, அல்லது உங்களது அண்டை வீட்டுக்காரனிடத்திலோ, யாரிடத்துல நீங்க பார்த்தாலும் சரி, உங்க நண்பர்கிட்ட பார்த்தாலும் சரி, உங்களோட வேலை செய்யறவங்கள்ட்ட பார்த்தாலும் சரி, அந்த 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 மகிழ்ச்சியை பார்த்து அல்லது அந்த நேரத்தை பார்த்து பொறாமையே பற்றாதீங்க. பொறாமப்பட்டா என்ன பிரச்சனை? ஒன்று இல்லாத ஒரு பிரச்சனை, இன்னொன்று இருக்கிறதும் பிரச்சனை. எப்படி பொறாம இருக்குது? ஒன்று இல்லாததை நினைச்சு வருத்தத்தை ஏற்படுத்தும், புரியுதா? இன்னொன்று என்ன செய்யும், இருக்கிறதையும் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய விடாது. பொறாமையில அப்படிப்பட்ட ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு. ஒரு டென்ஷன் என்ன, இல்லாததை நினைச்சு வருத்தத்தை கொடுக்கும், இருக்கிறதையும் இன்பமா அடைய விடாது. பொறாம இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸோ அல்லது முன்னோர்களுடைய சொல்லோ எப்படி வந்து அதாவது துரு இரும்ப தின்னுறதோ அந்த மாதிரி பொறாமை ஒரு மனிதனை தின்னுவிடும். அப்ப இந்த பொறாமையை நீக்கணும்னு சொன்னா அதுக்கு துஆவுடைய பழக்கம். என்ன பழக்கம்? பிறருக்காக துவா செய்வது, அல்லாஹ் அவருக்கு பறக்க செய்யட்டும். இப்ப இதுல இன்னொரு நன்மை என்ன திரும்ப மறைஞ்சிருக்குது, அவருக்கு நீங்க நன்மைக்கு துவா செய்ய துவா செய்ய உங்களுக்கு மலக்கு துவா செய்வார் அல்லாஹ், இவருக்கும் அதே போல கொடுன்னு சொல்லிட்டு. அதே போலங்க எப்போதுமே மனதிலே நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும், நிராசை மனதிலே இருக்கக்கூடாது. எனக்கு இது கிடைக்கும் இன்ஷாஅல்லாஹ், அல்லாஹ் கொடுப்போம், அல்லாஹ் எனக்கு கொடுக்கறதுக்கு போதுமானவன், அது நோயா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது ஏன் பரீட்சையிலேயே ஃபெயில் ஆயிட்டேன், ஃபெயில் ஆயிட்டாங்க பரவாயில்ல, அல்லாஹ் எனக்கு அடுத்து வெற்றியை கொடுப்பான், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் நஷ்டமாயிருச்சு பரவாயில்ல, அல்லாஹ் இன்னொரு வியாபாரத்தை கொடுப்பான், இப்படி எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவின் மீது அவனுடைய அருளின் மீது ஆதரவை கொண்டு வர வேண்டும், நிராசையை உள்ளத்திலிருந்து எடுத்து விட வேண்டும். அப்ப இதனாலதான் நபிமார்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையக்கூடியவன் காஃபிராகத்தான் இருப்பான், அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடையக்கூடியவன் நஷ்டவாளியாகத்தான் இருப்பான். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு இந்த ஆதரவுக்கு ஒரு முக்கியத்துவம் சொன்னா, நிராசையை குஃபருடைய தன்மையாக, ஆதரவு வைப்பதை ஈமானுடைய தன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதரவு கஷ்டத்தில் இருக்கிறோமா, அந்த கஷ்டத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க, இன்ஷாஅல்லாஹ் இந்த சிரமத்திற்கு பிறகு எனக்கு ஒரு இலகை கொண்டு வருவார், சிரமத்திற்கு பிறகு கண்டிப்பாக எனக்கு ஒரு இலகு இருக்கிறது, ஒரு சௌகரியம் இருக்கிறது, ஒரு இன்பம் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப நோயில நோய் வாய்ப்பட்டு எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க, அந்த நோயை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு சுகத்தை கொடுப்பான் என்று அந்த எதிர்பார்க்கின்ற அந்த சுகத்தை கொண்டு மகிழ்ச்சியை தேட. அப்ப ரஜா மக்கானல் கண்ணு, அந்த நிராசையை எடுத்துட்டு அங்க என்ன கொண்டு வரணும், ஆதரவு. எதா இருந்தாலும் சரி, எந்த ஒன்றா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது இல்லை நினைக்கிறீங்களோ, ஹலால் ஆனதா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எனக்கு கொடுக்க போதுமானவர், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற ஆதரவை கொண்டு வரணும். ஐயோ இல்லையே இல்லையே போச்சே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சு நிராசையானு சொன்னா கடைசியில இவன் கல்பு இருக்குல்ல எப்படி தெரியுமா ஆகி போயிடும். இந்த கோழை இருக்கான் பாருங்க, கோழை பார்த்துருக்கீங்களா, பைந்தாங்குழின்னு சொல்றமா இல்லையா, அந்த பைந்தாங்குழி மாதிரி ஆகி யாரை பார்த்தாலும் பயப்படுவான், எதை பார்த்தாலும் பயப்படுவான்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கையில எது மேலையுமே நம்பிக்கை இல்லாம முழுமையா வந்து அல்லாஹ்வுடைய நேமத்துகளை எதையுமே அனுபவிக்க முடியாம ரொம்ப பெரிய அந்த ஒரு மன நெருக்கடிக்காக அந்த நிராசை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நெருக்கடி இருக்குது. என்னாலாம் ஒண்ணும் செய்ய முடியாது, நான் லைஃபை வீணாக்கிட்டேன், நான் என் லைஃபை வந்து வேஸ்ட் ஆகிட்டேன், இனிமே நான் எப்படி டெவலப் ஆகுறது, இனிமே நான் எப்படி முன்னேறது, எனக்கெல்லாம் முன்னேற்றம் கிடையாது, இப்படி கடைசியில முடிஞ்சு போச்சு. கடைசியில என்ன அந்த சிப் சிப்னு சொல்லிவிட்டு அஸ்தம், இப்படியே புலம்புறதுதான் மிச்சம். என்ன மிச்சமா போயிடும், என்ன மிச்சம், புலம்பல். இப்ப கடைசியில யாராவது இவன் புலம்பல் பேர் வலிங்க, இவன் பக்கத்திலே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ரூட்டை பார்த்துருவாங்க. அப்ப ரஜா மக்கானு ஆதரவு வைங்க, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். அதே போல அல் கனாஅத்து மக்கான் அல் ஹிர்ஸ், பேராசையை எடுத்து விட்டு போதும் என்ற தன்மை, அல்ஹம்துலில்லா எனக்கு போதும், எங்க போதும், சாப்பாட்டுல பந்தியில உட்கார்ந்தாலும் போதும், என்ன எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு கொடுக்குற இந்த ஹலாலான துணி அல்ஹம்துலில்லா போதும், ஹலாலை தேடுறதுல தப்பு கிடையாது, ஆனா போதும் என்ற எண்ணத்தோடு தேடணும். இன்னைக்கு கல்லா கட்டுறீங்க, அல்ஹம்துலில்லா 500 கிடைச்சிருக்கா, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் 500 தானே கிடைச்சிச்சு, 2000 நடந்திருந்தா நல்லா இருக்குமே. என்னங்க இவன் மகிழ்ச்சியை வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொன்னா, சிச்சோ 2000 கிடைக்கும் நினைச்ச, 500 தானே கிடைச்சிச்சு, வியாபாரமே நடக்கலையே இப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறவன் அங்க போன உடனே மனைவி இஸ்லாம் அலைக்கும் வாங்க, சும்மா இருக்க மாட்டேன் நீனே உட்கார் சும்மா அப்படிமா, இல்ல இவன் இந்த டென்ஷன்லயே போறான், அங்க போய் புள்ள வந்து அத்தான்னு கட்டி பிடிக்கும், பிடிச்சி தருவான், சும்மா இருக்க மாட்டேன் நச்ச நச்ச நச்சு அப்படிமா. ஏன் இவன் என்ன செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம போதும் என்ற தன்மையும் இல்லாம எந்த கவலையோட போறான், பேராசையோட போறான், போனா அங்க போய் அவ்வளவுதான். கடைசியில பார்த்தா நல்ல சாப்பாடு வச்சிருப்பாங்க மனைவி, அதை ருசிச்சு சாப்பிட முடியாது, அழகான மனைவி அவன் முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டான், அழகான புள்ள அவளை பார்த்து சிரிக்க மாட்டான், இந்த பேராசையினால அந்த கடையில் நிறைய கஸ்டமர் வந்தானவ, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய பேர் வந்து போனானவ. 1,00,000 வியாபாரம் வந்துட்டு போனோம், 2,00,000 வியாபாரம் வந்துருக்குமோ, நிறைய பேர் வந்தானோ, பெட்டி பெட்டியாக கட்டிட்டு போனானோ. அல்லாஹ் இவனுக்கு கொடுத்ததை கொண்டு திருப்தி படல, அல்லாஹ் அடுத்தவனுக்கு கொடுத்ததை நினைச்சு பேராசைப்பட்டான், நம்ம கூடக்கு வரலையே இந்த ஹிர்ஸ் இருக்குது. அவ்வளவுதாங்க, இதுவும் ஒரு பெரிய மோசமான நோய்ங்க. என்ன நோய்? சும்மா மொத்த விலைக்கு வாங்க சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி மன கவலைகளை கஷ்டங்களை துயரங்கள் எல்லாம் சும்மா கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். வா உள்ளரவா, நீ வா உள்ளரவா, உள்ளரவா, நான் காலியா இருக்க உள்ளரவான்னு சொல்லி அந்த மாதிரி அழைக்கிற வேலைதான் இது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் பரீட்சையில இவ்வளவுதான் மார்க் எடுத்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த பரீட்சையில முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அல் கனா போதும் என்ற மாதிரி, எதுல துன்யாலங்க தீன்ல கிடையாது. நம்மால என்ன செய்யறாரு சொன்னா, போதுங்க நான் செய்யறது எனக்கு ரொம்ப பெருசுங்க அப்படின்றாரு, எதுல தீன்ல. ஆனா துன்யால என்ன, ஒருத்தரை கொண்டு போய் ஒரு சிங்கம் புலியினுடைய கூட்டுக்குள்ளார கூட்டி கூட்டி போட்டா என்ன செய்யும் அந்த சிங்கம் புலி? அந்த மாதிரி இந்த கருமித்தனம் இருக்குது, மனுஷனை கதறி அதை கொதறி கடிச்சு அந்த மாதிரி சின்ன பின்னமாக்கி விட்டுருங்க இந்த கருமித்தனம். என் தெரியுமா, கொடுக்கணும்னு மனசுலன்னு வச்சுங்களேன், இந்த கருமித்தனம் எடுத்து வச்சுங்களேன், அவர் எனக்கு இதை கொடுப்பாரோ, இவர் எனக்கு இதை கொடுப்பாரோ அப்படின்னு மற்றவங்கள்ட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் பத்தலை பூட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவனுடைய செல்வத்தை கொண்டு இவனும் இன்பம் அடைய மாட்டான், பிறவியும் இன்பம் அடைய விட மாட்டான். இவன்கிட்ட இருக்கிறது இவனுக்கு தெரியாது, அவன்கிட்ட உள்ளதுதான் இவனுக்கு தெரியும். வகையில் புகழ் இருக்குது, அவ்வளவு மோசமான குணங்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கஞ்சத்தனம் யார்கிட்ட வந்துருச்சோ அவருடைய கழுத்து உடல் இடுப்பு கையை காலு எல்லாத்துக்கும் அப்படியே டைட்டா ஒரு இரும்பு சட்டை செஞ்சு நட்டை வச்சு முறுக்கி போல்ட் போட்டு டைட் பண்ண மாதிரிங்க. இப்ப டைட்டா சட்டை போட்டாலே ஃப்ரீயா இருக்க முடியுமா? ஒரு சட்டைய கையும் கால் உடம்புல டைட்டா போட்டா ஃப்ரீயா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த சட்டையவே இரும்புல செஞ்சு அந்த இரும்பு சட்டைக்கு ஸ்குருவை வச்சு முறுக்கி விட்டா எப்படி அவனால ஃப்ரீயா இருக்க முடியும்? கழுத்துப்படி கை இப்படி கால் இப்படி இருக்க முடியுமா? ஹதீஸுடைய உதாரணம் இது, சஹிஹான ஹதீஸுடைய உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் கஞ்சிவா யாருக்கு எவ்வளவு தேவை தேவையினுடைய இடத்த நினைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஏப்பா சந்தோஷமா இருக்கும். அதாவது தர்மம் செய்யும் பொழுது சதக்கா கொடுக்கும் போது உள்ள மகிழ்ச்சியை மனசு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், அவ்வளவுதான். எல்லாருமே ரசூல்லா மாதிரி மாறிடுவாங்க, எல்லாருமே ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா மாதிரி மாறிடுவாங்க. ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸ்டேட்டஸ் தனி, ரசூல்லாவுக்கு பிறகு கணவனை இழந்த ஒரு விதவை மனைவியுடைய நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. விதவை மனைவி ஹலீஃபா கிட்டிருந்து காலையில காசு வருங்க, காலையில காசு வந்துச்சுன்னு சொன்னா திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அப்படியே போச்சுட்டு போ சொல்லிட்டு தனது அடிமையை கூப்பிட்டு விரிச்சு வச்சு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கு சாயந்தரத்துல நோம்பு திறக்கிறதுக்கு நமக்கு இது சாப்பாடு வாங்கி வச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நினைவு இருக்காது. கடைசியில் அடிமைப்பு என்னமா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டீங்க, நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய தர்மம் இருந்தது. இது யாருடைய தர்மம்? ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி இல்ல, எல்லாருடைய அந்த தர்மமும் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த காலத்துல அடிமைகள் கூட பெரிய தர்மகத்தாவா இருந்தாங்க. சுபானல்லாஹ், ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு வழியா போகும் பொழுது ஒரு அடிமை ஒரு தோட்டம் போறாங்க, அந்த தோட்டத்தில் நாங்கள் இங்கே இறங்கிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க, தாராளமாக இறங்கிக்கிறாங்க, இறங்குறாங்க, குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, இலைப்படுறாங்க, பசியா இருக்குது. அந்த அடிமை சில பழங்களை கொண்டாந்து கொடுத்தா பழமும் அவ்வளவு டேஸ்ட்டு, தண்ணியும் அவ்வளோ டேஸ்ட்டு, அந்த அடிமையும் அவ்வளவு அன்பா அந்த வழிபோக்கர்களை உபசரிக்கிறாங்க. பார்த்தோன்னா இவருக்கு ஒரு நீயத்து வந்துச்சு, சரி உன் எஜமானர் யாரு அப்படின்னு கேட்குறாப்ல, உன் எஜமானர் யாரு, அவர் எங்கே இருக்காரு, யாருக்குள்ள தோட்டம், இந்த மாதிரி இந்த இதமானது இங்க இருக்கிறாங்க மதினால இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னு மனசுல நியத்து சொல்றாரு. ஒரு மனசுல ஒரு நியத்தை வச்சுக்கிட்டாரு. இவர் நேரம் மதினாவுக்கு வர்றாரு. வந்த உடனே தேடி கண்டுபிடிச்சி அந்த உலகத்தை போயிட்டு இஸ்லாம் அலைக்கும் என்ன செய்தி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இந்த மாதிரி நாங்கள் அந்த வழியாக வந்தோம் மாஷால்லா சொல்லுங்க இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தை பார்த்தோம் அப்படியா மாஷால்லா சொல்லுங்க சந்தோஷமா இருந்துச்சு உங்க அடிமை ரொம்ப உபசரிச்சாரு தண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு பழங்களை கொடுத்தாரு மாஷால்லா சொல்லுங்க எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்னங்க ஆசை உங்களுக்கு அந்த தோட்டத்தையும் அந்த அடிமையும் நீங்க எங்களுக்கு விற்கணும். யாரு அவருக்கு அப்படியே தலை சுத்தி போச்சு தோட்டத்தையும் அடிமையை விற்கணுமா சரி தோட்டத்தை விலை கேட்குறீங்க சரி ஆனால் அந்த அடிமையை நாங்கள் விற்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள்கிட்ட வளர்ந்தவர் அவர் மேலே ரொம்ப நாங்கள் பாசம் வச்சிருக்கிறோம் அவரும் எங்கள் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு அவரை எங்களால் விற்க முடியாது இல்லை எங்களுக்கு தோட்டமோ இல்லையோ முதல்ல அடிமை வேணும் அப்புறம் தான் தோட்டம் வேணும் இப்படின்னு ஒத்த காலில் நின்னா கடைசியில் ஒரு விலையை பேசி முடிவாகி நான் நடக்குது சொல்லுங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு வித்தாச்சு எதை வித்தாரு தோட்டத்தையும் வித்தாச்சு இவர் உடலைய ஒத்த காலில் நின்றாரு இவரு அடிமையும் வித்தாச்சுங்க வித்தாச்சா இவர் அங்கிருந்து வர்றாரு யாரு வாங்கினவர் வர்றாரு வந்தவுடனே திரும்ப அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் வாங்க மதினா பண்ணி நல்லபடியா போனோம் வந்தோம் மாஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் தங்கிட்டுமா தங்குங்க அப்படிங்கிற நான் உன்ட்ட ஒரு செய்தி சொல்ல போறேன் என்ன செய்தி சொல்ல போறீங்க இந்த மாதிரி இந்த தோட்டத்தை நாங்கள் வாங்கிட்டோம் இந்த தோட்டத்தை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படியா பாரக்கல்லா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த தோட்டத்தில் பறக்க செய்யட்டும் அப்புறம் அடுத்து உன்னையும் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படியா அப்படி கொஞ்ச நேரம் நிற்கிறாரு பாரக்கல்லா அல்லாஹ் அவங்களுக்கு பறக்க செய்யட்டும் இப்போ நான் உங்களுடைய அடிமை நீங்கள் எனக்கு என்ன கட்டளை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நான் நடக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வாழ்ந்து வளர்ந்த என்னுடைய எஜமானர்களை விட்டு நான் பிரிஞ்சது ஏன்னா அந்த எஜமானர்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவங்க அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு இப்போ தோட்டம் உங்கள் தோட்டம் அடிமை உங்கள் அடிமை ஆகிட்டேன் நீங்கள் எனக்கு வேலை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் எப்படி சொல்கிறீங்களோ அதை நான் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு உன்னை நான் உரிமை விட்டு இந்த தோட்டத்தை உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் என்கிறார் அவர் என்ன சொல்றாரு உன்னை நான் உரிமை விட்டு தோட்டத்தை உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் என்கிறாங்க அப்படியா எஜமானரே அல்லாஹு அக்பர் இந்த தோட்டத்தை முஸ்லிம்களின் ஏழைகளுக்காக நான் வக்ஃபு செய்து விட்டேன் என்கிறார் இவர் என்ன சொல்றாரு முஸ்லிம்களுடைய ஏழைகளுக்காக நான் வக்ஃபு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வக்ஃபுல போய் எழுதிட்டு இவர் அதோட போனவர் தாங்க சுப்ஹானல்லாஹி இதுதான் தர்மம் இதான் என்ன சதகா இந்த சதகா கொடுத்தா கருது அவ்வளவு விசாலமா இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா சில்லற காசா போட்டுக்கிட்டு எப்படி எண்ணி எண்ணி போட்டுக்கிட்டு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் பெரிய அப்ப என்ன சொன்ன கொடுத்து பழக வேண்டும் கருமித்தனம் வரவே கூடாது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் எப்படியாவது நான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க எப்படிங்க அவரு எனக்கு கொடுக்கறத விட நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே போல ரெண்டே ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எந்த விஷயத்திலையும் தடுமாற்றத்தின் நிலையை வைத்துக் கொள்ளாதீர்கள் உறுதியான ஒரு முடிவை எடுங்கள் இதுல நல்ல காரியம் தான் தடுமாறக்கூடாது இந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலைக்கு போனோமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி சில பேர் தடுமாறி தடுமாறி கல்யாணம் பண்றதுல கூட தடுமாற்றுங்க அதனால கல்யாணமே நடக்க மாட்டேங்குது எப்படி ரொம்ப பேருக்கு பல மாசமாச்சு பல வருஷமாவது கல்யாணம் இந்த ஒரு பயோட்டா வந்திருக்குது பாப்போம் இன்னொன்னு எதுவும் வருமானு சொல்லிட்டு இன்னொரு பயர் அது போட்டோ வந்து இன்னொன்னு பாப்போம் இப்படி தடுமாற்றம் நீ இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் கடைசியில என்ன வாழ்க்கையின் இன்பத்தை தேட முடியுமா எதுவும் உனக்கு இப்போ ஒரு வேலை கிடைக்குதா சேர்ந்துரு உனக்கு இப்போ ஒரு பிசினஸ் கிடைக்குதா செய்யு இப்படி இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படியே ஒரு மாயை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தடுமாறி தடுமாறி உறுதி இல்லாம வாழ்க்கையின் இன்பத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல் அஸ்ம் என்ன வேணும் உறுதி வேணும் முடிவுல தவக்கிறார் அல்லாஹ் உறுதி அதே போல கடைசியா ஒண்ணு பாருங்க ஹலால் ஹலாலை தேட வேண்டும் எதை தேடனா ஹலால், எதா இருந்தாலும் ஹலால் அல்லாஹ் அனுமதிச்சதா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ளதா இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, சரியா? ஹராம் தடுக்கப்பட்டது, அல்லாஹ்வால் விலக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி, அது வேணாம். ஏன் சொன்னா, ஹராமுக்குள்ளார அல்லாஹ்வுடைய கோபம் மறைஞ்சிருக்குது, ஹராமுக்குள்ளார அல்லாஹ்வுடைய சாபம் லேனத்து மறைஞ்சிருக்குது, ஹராமுக்குள்ளார துன்யா வறுமையினுடைய நஷ்டம் மறைந்திருக்கிறது. ஹலாலுக்குள்ளார அது கொஞ்சமா இருந்தாலும் அதுல பரக்கத்து மறைந்திருக்கிறது. என்ன இருக்குது? பரக்கத்து, பரக்கத்து இருக்கிறது, ஹயா வாழ்க்கையினுடைய பரக்கத்து இருக்கிறது. ஹலால் நீங்க சாப்பிட்டு ஹலால்ல வியாபாரம் செஞ்சுட்டு தூங்கினா நிம்மதியா ராகத்தா தூங்கலாம், ஆனா ஹராம்ல செஞ்சா எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குணங்கள் சொன்னமா இல்லையா, புன்முறுவலாக எல்லாரையும் பார்த்து சிரித்த முகத்தோடு இருப்பது, சிரித்த முகத்தோடு பழகுவது, எல்லாருடைய நட்போடு பிரியத்தோடு பழகுவது, அதே போல ஆதரவு வைத்தவர்களாக இருப்பது, அதே போல பிறருக்கு கொடுத்தவர்களாக இருப்பது, போதும் என்ற தன்மை உள்ளவர்களாக இருப்பது, உறுதியான கொள்கை உறுதியான எண்ணம் உடையவர்களாக இருப்பது, ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, ஹலாலை கொண்டு நிறைவு செய்பவர்களாக, ஹலாலுடைய தேட்டம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்ம இன்பத்துக்கு நம்ம மகிழ்ச்சிக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்மளே பொறுப்பாளி, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? சிரிச்சுக்கிட்டே போவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில சரியா 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் சிஃபத்து ஸலாத்தின் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த தொழுகை முறையின் பாடம் இருக்கும். அதுக்கு பிறகு இரவுல இன்ஷா அல்லாஹ் நலம் விசாரிப்போம் நன்மையை பெறுவோம் என்ற தலைப்புல ஐயாதுத்துல் மரியம், நோயாளி எப்போ எப்படி நலம் விசாரிக்கிறது, அவருக்கு எப்படி துவா கேட்கணும், அந்த நலம் விசாரிக்கிறதுல என்ன நன்மை இருக்குங்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாரும் முடிஞ்ச அளவு உங்களுடைய நண்பர்களோட கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.